நீதிக்கதிராகி நேர்மை சுடராகி உண்மையாய் உதித்த தெய்வமே வரவேண்டும்.
விவிலிய தேடல் செல்வரும் இல்லாசரும் ஓம்பை பகுதி ஒன்று.
எனது அருமை அன்புள்ளங்களே, சரியாக 60 ஆண்டுகளுக்கு முன், அதாவது 1953 அமெரிக்காவின் சிகாகோ ரயில் நிலையத்தில் கூட்டம் ஒன்று காத்திருந்தது. ரயிலில் வரவிருக்கும் ஒரு முக்கியமானவரை வரவேற்க அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், நகரத்தின் முக்கிய புள்ளிகள் என்று பலரும் அந்த ரயில் நிலையத்தை நிறைத்திருந்தனர். ரயில் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய அந்த முக்கியமான மனிதரை கண்டதும் கரவொலி எழுந்தது. கேமரா விளக்குகள் பளிச்சிட்டன. ஆனால் ரயிலில் வந்து இறங்கியவர் அவர்களிடம், தயவுசெய்து சிறிது நேரம் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கூட்டத்தை விலக்கிக் கொண்டு நடந்தார். அங்கு ரயில் நிலைய நடைமேடையில் இரு பெட்டிகளை சுமந்தபடி தட்டு தடுமாறி நடந்து கொண்டிருந்த வயது முதிர்ந்த ஒரு கருப்பின பெண்ணுக்கு உதவி செய்து அவரை ஒரு பேருந்தில் ஏற்றிவிட்டார். பின்னர் தனக்காக காத்திருந்தவர்களிடம் திரும்பி வந்தார் அந்த முக்கிய மனிதர். அவரது செயல்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்த ஒரு பத்திரிகை நிருபர் மற்றொருவரிடம், நான் இதுவரை கோவில்களில் மறைவுரைகளை கேட்டிருக்கின்றேன், ஆனால் இப்போதுதான் முதன்முறையாக ஒரு நடமாடும் மறைவுரையை பார்த்தேன் என்று கூறினார். நடமாடும் மறைவுரை என்ற இந்த புகழை பெற்றவர் மருத்துவரும் இறையியல் முனைவருமான ஆல்பர்ட் ஸ்வைட்சர். அன்பு இதயங்களே, வாய் வார்த்தைகளால் பறைசாற்றப்படும் நற்செய்தியை காட்டிலும் வாழ்ந்து காட்டப்படும் நற்செய்தி இன்னும் ஆழமான தாக்கங்களை உருவாக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். வாழ்க்கையால் நற்செய்தியை பறைசாற்றிய பலரில் டாக்டர் ஆல்பர்ட் ஸ்வைட்சரும் ஒருவர். இவர் ஆப்பிரிக்காவில் மேற்கொண்ட அற்புதமான மருத்துவ பணிகளுக்காகவும், அணு ஆய்வுகள் இந்த உலகத்திற்கு தேவையில்லை என்ற எண்ணத்தை உலகில் வளர்க்க இவர் மேற்கொண்ட முயற்சிகளுக்காகவும் 1952 உலக அமைதிக்கான நொபெல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது. இந்த பரிசை பெற்ற அடுத்த ஆண்டு இவர் அமெரிக்காவின் சிகாகோ நகரத்திற்கு சென்றபோது ரயில் நிலையத்தில் நிகழ்ந்ததைத்தான் நாம் மேலே நினைவு கூர்ந்தோம். அன்பு இதயங்களே, ஜெர்மனி நாட்டில் 1875 பிறந்த ஆல்பர்ட் ஸ்வைட்சர் அவர்கள் 25வது வயதில் இறையியலில் முனைவர் பட்டம் பெற்று ஜெர்மனியில் மிக புகழ்பெற்ற டியூபிங்கன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். மறைவுரை வழங்குவதிலும் இறையியல் வகுப்புகள் நடத்துவதிலும் இணையற்ற புகழ் பெற்றிருந்தார். திறமைமிக்க இசைக்கலைஞராகவும் விளங்கினார். ஆனால் 1905 அவர் 30 வயதை நிறைவு செய்த போது ஆல்பர்ட் அவர்கள் வாழ்வில் ஒரு பெரும் திருப்பம் ஏற்பட்டது. அவர் அடைந்திருந்த அனைத்து புகழையும் ஒதுக்கி வைத்துவிட்டு மருத்துவ படிப்பை அவர் மேற்கொண்டார். ஆப்பிரிக்காவில் வசதிகள் ஏதுமின்றி வாழும் மக்களிடையே மருத்துவ பணியாற்றும் நோக்கத்துடன் அவர் மருத்துவ படிப்பை துவங்கினார். 8 ஆண்டுகள் சென்று 1913 ஆல்பர்ட் அவர்கள் தன் மனைவியோடும் மகனோடும் ஆப்பிரிக்கா சென்றார். அங்கு கபோன் எனப்படும் நாட்டில் லாம்பரேனே என்ற ஊரில் வசதிகள் மிகவும் குறைந்த மக்கள் வாழும் ஒரு பகுதியில் மருத்துவமனை ஒன்றை கட்டி தன் பணியை துவக்கினார். மருத்துவமனை துவக்கப்பட்ட முதல் 9 மாதங்களில் 2000க்கும் அதிகமான வரியோர் இவரிடம் மருத்துவ உதவிகள் பெற்றனர். அன்புள்ளங்களே, ஆல்பர்ட் அவர்கள் எடுத்த இந்த முடிவை குறித்து கேள்விகள் எழுந்தபோது இயேசு கூறிய செல்வரும் லாசரும் என்ற உவமையே தனக்குள் இந்த மாற்றத்தை உருவாக்கியது என்று ஆல்பர்ட் கூறினார். இந்த உவமையில் கூறப்பட்டுள்ள செல்வர் ஐரோப்பிய மக்கள் என்றும் லாசர் ஆப்பிரிக்க மக்கள் என்றும் தான் உணர்ந்ததால் இந்த முடிவை எடுத்ததாகவும் அவர் கூறினார். பல்வேறு இடர்களை சந்தித்தாலும் வறுமையில் வாடிய ஆப்பிரிக்க மக்களுக்கு மருத்துவ பணிகளை பல ஆண்டுகள் ஆல்பர்ட் தொடர்ந்து செய்து வந்தார். அன்பு இதயங்களே, ஆல்பர்ட் ஸ்வைட்சர் அவர்களின் வாழ்வில் மட்டுமல்ல, இன்னும் 1000 உள்ளங்களில் அடிப்படையான புரட்சிகரமான மாற்றங்களை உருவாக்க காரணமாக இருந்த செல்வரும் லாசரும் என்ற உவமையில் இன்று நம் தேடலை துவங்குகிறோம்.
நீதியின் தேவனே வர வேண்டும், நிம்மதியம் வாழ்வில் தர வேண்டும், ஏழைகள் ஆற்றலே நீ என்றோ அவர்தம் வீழ்ச்சியும் தோல்வி என்றோ. நீதியின் தேவனே வர வேண்டும், நிம்மதி எம் வாழ்வில் தர வேண்டும்.
எனது அருமை அன்புள்ளங்களை, கிறிஸ்துவ மறை என்ற எல்லையை தாண்டி பல கோடி உலக மக்களுக்கு அறிமுகமான புகழ்பெற்ற உவமைகள் லூக்கா நற்செய்தியில் உள்ளன என்று நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம். நல்ல சமாரியர் உவமை, காணாமல் போன மகன் அல்லது ஊதாரி பிள்ளை உவமை என்று உலகெங்கும் அறியப்படும் உவமைகளின் வரிசையில் மற்றொரு உவமையும் இடம்பெறுகின்றது. அதுதான் செல்வரும் லாசரும் என்ற இந்த உவமை. அன்பு இதயங்களே, லூக்கா நற்செய்தி 16 பிரிவின் பிற்பகுதியில் காணப்படும் இந்த உவமையை இயேசு கூறுவதற்கு தனிப்பட்ட காரணம் எதுவும் கொடுக்கப்படவில்லை. ஆயினும் லூக்கா நற்செய்தி 16 பிரிவை சிறிது முன்னோக்கி பார்த்தால் இந்த உவமையை இயேசு சொன்னதற்கான காரணத்தை நாம் ஓரளவு கணிக்கலாம். இன்னும் ஒரு சில விவிலிய ஆய்வாளர்கள் இந்த உவமையை லூக்கா நற்செய்தி 15 பிரிவின் தொடர்ச்சியாகவும் காண்கின்றனர். இயேசுவின் புகழ்பெற்ற உவமைகளான காணாமல் போன ஆடு, நாணயம், மகன் என்ற அந்த 3 உவமைகளை இயேசு கூறுவதற்கு காரணமாக 15 பிரிவின் ஆரம்ப வரிகளில் நாம் காண்பது இதுதான்.
வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகின்றாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையைச் சொன்னார்
என்று இந்த பிரிவு ஆரம்பமாகின்றது. எனவே இந்த 3 உவமைகளைத் தொடர்ந்து வரும் 16 பிரிவிலும் இயேசு கூறிய உவமைகள் தன்னை சுற்றியிருந்த மக்களை மனதில் வைத்து கூறப்பட்டிருக்கலாம், அல்லது அவரிடம் குறை காண்பதற்கும் அவரை ஏளனம் செய்வதற்கும் காத்திருந்த பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் மனதில் கொண்டு வீட்டுப் பொறுப்பாளர் உவமையையும் செல்வரும் லாசரும் என்ற இந்த உவமையையும் இயேசு கூறியிருக்கலாம். முன்மதியோடு செயல்பட்ட வீட்டுப் பொறுப்பாளர் உவமையுடன் லூக்கா நற்செய்தி 16 பிரிவு ஆரம்பமாகின்றது. இந்த உவமையின் இறுதியில் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று அதிர்ச்சி தரும் ஒரு எச்சரிக்கையை இயேசு அழுத்தமாக விடுத்தார். இந்த எச்சரிக்கையை கேட்ட பரிசேயர்கள் இயேசுவை ஏளனம் செய்தனர். அந்த ஏளனத்திற்கு பதில் மொழியாக பரிசேயர்களின் வெளிவேடம் கடவுள் பார்வையில் அருவறுப்பாக உள்ளது என்ற கடினமான உண்மையை இயேசு கூறினார். மக்களின் மதிப்பு, எருசலேம் கோவில் வழங்கும் செல்வம் ஆகியவற்றால் நிறைவடைந்திருந்த பரிசேயர்கள் கடவுளின் பார்வையில் எவ்விதம் இருப்பர் என்பதை தெளிவுபடுத்த செல்வர் மறுவாழ்வில் பெறும் அவலங்களை இயேசு குறிப்பிட்டாரோ என்றும் எண்ணத் தோன்றுகின்றது. நாம் சிந்திக்கவிருக்கும் இந்த உவமையில் செல்வம், கடவுள் பார்வை என்ற 2 கருத்துக்களும் இணைத்து சொல்லப்பட்டுள்ளன. அன்பு நெஞ்சங்களே, இந்த உவமை பரிசேயர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது இயேசுவை சுற்றி எப்போதும் கூடியிருந்த சீடர்களுக்கும் மக்களுக்கும் சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, இதில் காணப்படும் உண்மைகள் அனைவருக்கும் பாடமாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை.
ஏழையின் கண்ணீரோலங்கள் என்றோ அழியும் கூறுங்கள், ஆண்டான் அடிமை வேதங்கள் அழிந்தால் வாழும் வேதங்கள். ஏழையின் கண்ணீரோலங்கள் என்றோ அழியும் கூறுங்கள்.
எனது அருமை அன்புள்ளங்களே, கிளைன்ஸ் நாட்கிராஸ் என்ற விவிலிய ஆய்வாளர் உவமைகளை பற்றி 2008 ஆண்டு வெளியிட்டுள்ள ஓர் ஆய்வு நூலில் செல்வரும் லாசரும் என்ற இந்த உவமையில் காணப்படும் தனித்துவம் மிக்க 2 சிறப்பு அம்சங்களை குறிப்பிட்டுள்ளார்.
இந்த ஓர் உவமையில் மட்டுமே கதாபாத்திரங்களுக்கு பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதாவது லாசர் என்ற பெயரும் ஆப்ரஹாம் என்ற பெயரும் கூறப்பட்டுள்ளன. இது முதல் சிறப்பு. இந்த உவமையில் மட்டுமே இவ்வுலக வாழ்க்கைக்கு பின் மறு உலகில் நிகழ்வனவற்றை இயேசு குறிப்பிடுகின்றார். இது 2 சிறப்பு.
அன்பு நெஞ்சங்களே, லூக்கா நற்செய்தி 16 பிரிவில் 19-31 முடிய உள்ள 13 இறை சொற்றொடர்களில் காணப்படும் இந்த உவமையில் செல்வர் ஒருவர், ஏழை லாசர் என்ற இருவரை மையப்படுத்தி 2 காட்சிகளை இயேசு நம்முன் வைக்கின்றார். செல்வரும் லாசரும் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை முதல் காட்சியாக 3 இறை சொற்றொடர்களிலும், இவ்விருவரும் இறந்த பின் மறுவுலகில் நிகழ்வன 2 காட்சியாக 10 இறை சொற்றொடர்களிலும் கூறப்பட்டுள்ளன. இந்த உவமையின் பல்வேறு சிறப்புகளை புரிந்து கொள்ள இந்த உவமையின் துவக்க வரிகளில் நம் தேடலை துவங்குகிறோம். உவமையின் முதல் பகுதியில் செல்வரும் லாசரும் வாழ்ந்த இவ்வுலக வாழ்வை கூறும் 3 இறை சொற்றொடர்கள் இதோ.
லூக்கா நற்செய்தி பிரிவு 16. இயேசு அவர்களிடம் கூறியது, செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். இலாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயிலருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேஜையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும்.
இந்த அறிமுக வரிகளில் செல்வரை பற்றி 3 குறிப்புகளும் லாசரை பற்றி 5 குறிப்புகளும் காணப்படுகின்றன. இந்த 8 குறிப்புகளின் ஆழமான அலசலை அன்பர்களே அடுத்த வாரம் நாம் தொடர்வோம்.
வரியூர் சார்பில் வழக்காடு நிறைவாய் நடக்கும் வழிபாடு, அநீதி முழுவதும் அழித்து விடு, அதையே விழாவென கொண்டாடு. சமத்துவம் வளர்க்கும் சமபந்தி, மகத்துவம் மிகுந்த மகுடமே, தோழமை தேடும் திருச்சபையே, தேவன் வாழும் மாலயமே. ஏழையின் கண்ணீர் ஓலங்கள் என்றோ அழியும் கூறுங்கள், ஆண்டான் அடிமை வேதங்கள் அழிந்தால் வாழும் வேதங்கள், ஆண்டான்
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.